24 மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவர். 24 மூப்பர்களும் அவர் பார்த்து நீ பரிசுத்தர் என்று புகழுகிறார்கள். சேருபின்கள் கேராபின்கள் கத்தரை உயர்த்துகின்றன. அவரை உயர்த்தி அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகின்றன. நாமும் சபையாய் தேவனை புகழுவோம், சோதரிப்போம், கனம் பண்ணுவோம், மகிமை செலுத்துவோம். அவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மகிமையும் கத்தருக்கு, எல்லா மகிமையும் கத்தருக்கு, எல்லா மகிமையும் கத்தருக்கு, எல்லா மகிமையும் கத்தருக்கு, சபையில எல்லா மகிமையும் கத்தருக்கு. நீ குருபுஷில ரங்கரந்தர நமங்கரா அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்து மாமை வாஞ்சிக்கிறது, உன்னுடைய பிரசன்னத்தை நேசிக்கிறது, உன்னுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறது கட்டாவே. அல்லேலூயா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உங்களுடைய இன்ப பிரசன்னத்திற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கல்ல கட்டாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய ஒரே நாமத்துக்கு, வல்லமையுள்ள நாமத்திற்கு, மகிமையுள்ள நாமத்திற்கு, பிசாசுகள் ஓடுகிற நாமத்திற்கு, நரகம் நடுங்குகிற நாமத்திற்கு, ஓ நித்திய ஜீவனை கொடுக்கிற நாமத்திற்கு, பாவங்களை போக்குற நாமத்திற்கு, அது கொண்டே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் உற்சாகமா இன்னும் ஒரு தடவை கரங்களை தட்டி இந்த நாமத்தை உயர்த்துங்க. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரீனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ரசித்து ருசித்து ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனை அவரை கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அதை அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தர், நித்தியமுள்ள பிதா, சமாதானத்தின் பிரபு. ஹல்லேலூயா. அவரிடத்திலே சமாதானத்துக்கு குறைவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். 100வது சங்கீதம், 100வது சங்கீதம் முதலாவது 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். 100வது சங்கீதம் முதலாவது 2வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதி முன் வாருங்கள்.
கடந்த 2 செய்திகளும், முதலாவது தேவனுடைய ஆலயத்துக்கு சிலர் கூடி வருகிறதை விட்டுவிடுவது போல நீங்க விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதிலே தலைமை ஆசாரியராக சபையிலே தேவன் வீற்றிருக்கிறார். நாம் வருவது எல்லாம் தேவனை சந்திக்க, அவரை அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவரோடு பேச நாம் வருகிறோம் என்று சொல்லி நாம் பேசினோம். அதிலே நான் சொன்னது, நாம் ஆராதனைக்கு வராமல் இருப்பதற்கு எந்த ஆதாரங்களையும் தேவ சமூகத்தில் வைத்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்க முடியாது என்பதை குறித்து அந்த நாளிலே நான் பேசினேன். அதுக்கு அடுத்ததாக, ஆராதனைக்கு வருகிற பொழுது நாம் நம்மளை சர்வங்க தகன பலியாக தேவ சமூகத்தில் நாங்களை வைத்து, தேவ சமூகத்தில் எங்களை அவயவங்களை ஒப்பு கொடுத்து, தேவனுடைய ஆராதனைக்கு என்று சொல்லி எங்களை ஆயத்துப்படுத்தி தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி நாம் அதிலே பார்த்தோம். அதிலே முக்கியமாக நம்முடைய நாவு, நம்முடைய வாய் தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட வேண்டும். அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கைகளை கெடுத்து விடக்கூடாது. கெட்டவர்கள் அநேகர், கெடுத்துக்கொண்டு இருப்பவர்களும் அநேகர் என்ற தலைப்பிலே அந்த நாளிலே நான் பேசி கடந்து சென்றேன். முதலாவது தேவனை சந்திக்க நாம் வருகிறோம். இரண்டாவது சர்வங்க தகன பலியோடு தேவ சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இருதயம், கண், காது, வாய், சிந்தனை என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நாம் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், சர்வங்க தகன பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் முகந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது தேவனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதான அந்த நிலைமையில் நாம் இருக்க வேண்டும். ஹலலுயா. இந்த நாளிலே அதற்கு மூன்றாவது காரியமாக ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்க. ஹலலுயா, ஹலலுயா. எப்படி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும்? மகிழ்ச்சியோடு ஆராதனை, ஆனந்த சத்தத்தோடு ஒரு ஆராதனை செய்து அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் வர வேண்டும். ஹலலுயா, ஹலலுயா. நம் வாழ்வில் இந்த கிழமை விட்டு அடுத்த கிழமைக்குடைய ஏராளமான காரியங்கள் நடக்கலாம். விரும்பின காரியங்கள், விரும்பாத காரியங்கள். ஆனால் தேவ சமூகத்துக்கு நாம் வருகிற பொழுது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை ஆடி, அவரை பாடி, அவரை துதித்து, அவரை கனம் பண்ணி, அவரை உயர்த்துவதின் நோக்கத்தோடு நாம் ஆராதனைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது அது என்னென்று கேட்டால் மூன்று விதத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு காரியம். என்னவெனில், ஒன்று நாம் பாடல்கள் ஊடாக தேவனை பாடுவது, அவர் செய்தவைகளை பாட்டின் ஊடாக வெளிப்படுத்துவது. இரண்டாவது, தேவன் எனக்கு செய்த நன்மைகளை, அவர் செய்த காரியங்களை தேவ சமூகத்தில் சொல்லுவது. மூன்றாவது, அவருடைய மகிமையை, அவரை குறித்து வர்ணிச்சு அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அவர் தேவ சமூகத்திலே வெளிப்படுத்தி அவரை நாம் கனம் பண்ணுவதாகும். ஹல்லேலூயா. இவைகள் சேர்ந்ததுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஒரு சில சபைகளிலே நாம் பார்க்கிறோம் தனிய பாடல்களை பாடி நிப்பாட்டி விடுவார்கள். ஒரு சில சபைகளிலே வாய்களை திறந்து தேவனை துதிக்கவே மாட்டார்கள். தேவன் செய்த நன்மைகளை நினைப்பதே கிடையாது. ஐயா, தேவ சமூகத்தில் நாங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது நாம் எல்லாரும் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மௌனமாகவும் பயபக்தியாகவும் இருப்பது அல்ல, அது ஒரு விதமான ஆராதனை. ஆனால் எல்லா நேரத்திலையும் அதையே பயன்படுத்தி விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன, தாவீது ராஜா சங்கீதத்திலே அநேக சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய துன்ப துக்க நேரங்களிலே கர்த்தரை பாடி மகிழ்ந்து கொண்டாடிய நேரங்கள் ஏராளம், ஏராளம். எப்பொழுது தெரியுமா? கஷ்டத்தின் நேரத்திலே. நான் பின்னுக்கு ஒரு சில சம்பவங்களை, தேவனுடைய நாம் தேவனை துதிப்பதினாலே நடக்கிற சில காரியங்கள். தேவனை எப்படி துதிக்கிறோம் என்பது முக்கியம். ஆராதனைக்கு ஒரு மனத்தியாலம் வாய்களை மூடி கையை கட்டிக்கொண்டு இப்படியே இருந்து விட்டால் ஆராதனை என்று சொல்லி நீ நினைத்து விடக்கூடாது. பயபக்தியோடு ஒரு சைட்ல நாம் இருந்து விட்டால் அதுதான் ஆராதனை என்று சொல்லி நீ தவறாக புரிந்து கொள்ள கூடாது. ஆராதனை என்பது தேவ சமூகத்திலே கர்த்தர் செய்த நன்மைகளை வாய்களை திறந்து சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது, அவரை கனம் பண்ணுவது. ஆண்டவரே, நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது நீர் எனக்கு செய்த இரக்கம். ஆண்டவரே, அதை வாய்களை திறந்து சொல்லுகிறது தான் ஆராதனை. ஹல்லேலூயா. அதை விட்டு தனிய பாடல்களை படித்து விட்டால் மாத்திரம் ஆராதனை கிடையாது. பாருங்க, பாடல்கள் எல்லாரும் படித்து விடுவார்கள், ஆராதனை என்பது எல்லாராலும் செய்ய முடியாதது. இருதயம் தேவனை எவ்வளவுக்கு நேசிக்கிறதோ அவ்வளவுக்கு தேவனுடைய சமூகத்திலே அவர் செய்த நன்மைகள் அது ஆறாக பாய்ந்து வெளியே வரும். தேவன் செய்த, தாவீது ராஜா சொல்ற, என் ஆத்மாவே கர்த்தரை துதி. உங்களுக்கு தெரியுமா, தேவ பிரசன்னம், தேவ சமூகத்தை குறித்து தாவீது ராஜா எழுதியது போல ஒரு மனுஷன் எழுதவில்லை. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உம் சமூகத்தை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, இதை வர்ணிக்க முடியுமா உன்னாலே? இந்த வசனத்தை உன்னால் வர்ணிக்க முடியுமா, சிந்திக்க முடியுமா? அவர் என்ன எழுதினார் என்று புரிந்து கொள்ள முடியுமா? தேவ சமூகம் என்று சொன்னால் தாவீதுக்கு போதுமானது, தேவ மனுஷனுக்கு போதுமானது. ஐயா, தேவனுடைய சமூகத்தை விரும்புகிற மனுஷன் தேவனுடைய இருதயத்தில் இடத்தை பிடிக்கிற ஒரு மனுஷன் என்பதை மறந்து விடாதிருங்கள். தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், விருப்பமுள்ளவன். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திற்கு ஆராதனை செய்ய வாருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாட வேண்டும். பாட்டுகள் முடிந்தவுடனே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்து, துதி. ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் பார்ப்பதுக்கு பெயர் ஆராதனை கிடையாது. நான் குற்றமாக ஒன்று சொல்லவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவர் நல்லாய் துதிப்பார், ஒருவர் நல்லாய் துதிப்பார். அவரை பார்த்துக் கொண்டு இருப்பதிலே உனக்கு ஒரு பிரயோசனம் கிடையாது. ஒருவர் ஆவியிலே நிறைந்து நல்லாய் அந்நிய பாஷை பேசுவார், நீ அதை பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்ப்பதிலே உனக்கு ஒரு பிரயோசனமும் கிடையாது. நீ ஆவியிலே நிறைய முயற்சி எடுக்க வேண்டும். நீ தேவ பிரசன்னத்தில் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் தேவன் எங்கே இருக்கிறார்? இங்கேதான் இருக்கிறார். ஆகையினாலே தேவனை துதித்து தேவனுக்கு கனம் பண்ண, தேவனை மகிமை செலுத்த நாம் ஆராதனைக்கு வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை 84 நாளை வாசியுங்கள். சங்கீதம் 84 நாளை வாசியுங்கள். சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். சில சம்பவங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். வாசியுங்கள் 84.
உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
திருப்பி வாசிங்க.
உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள்.
அவருடைய வீட்டில் யார் யாரெல்லாம் வாசம் பண்ணி உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அவருடைய வீட்டில் யார் வாசம் பண்ணுகிறீர்கள்? இதே பெரிய அமிச்சமா இருக்கப்பா. தேவனுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிற பாக்கியவான் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதும் என்ன தெரியுமா? கண்ணீரின் வேலை, துயரத்தின் வேலை, சந்தோஷத்தின் வேலை, பிரச்சனையின் வேலை, கவலையின் வேலை, சோதனையின் வேலை, குறைவுகளின் வேலை, எல்லாவற்றிலையும் தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை துதித்துக் கொண்டு இருப்பார்கள். நான் அநேக தடவை பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அவருடைய முகங்கள் மாறுவதைத்தான் நாம் பார்ப்பதுண்டு. முகம் மாறிவிடும், ஏதோ ஒரு வண்ணத்தில் மாறிவிடும். எங்களுக்கு துக்கம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தி விடுவோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற மனுஷன் அவன் என்ன செய்வான் தெரியுமா? கர்த்தரை பாடுவான், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவான், அவரை துதிப்பான். உள்ளத்தில் இருந்து அவரை வர்ணித்து, ஆண்டவரே நீர் 15,000 பேரிலும் சிறந்தவரையா, தேவனை குறித்து நன்று அறிந்தால் தானாக துதி வெளியே வரும். தேவ பிரசன்னம் நிறைந்தால் யாரும் தங்களை கட்டுப்படுத்த முடியாது. அது தன் பாட்டுக்கு வெளியே வந்து கொண்டே இருக்கு. கர்த்தரை துதித்து அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவரை மகிமை செலுத்தி அவரை உயர்த்த 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 அவர் நம்மத்திலே இறங்கிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகள் தேவனை எப்படி துதிக்கிறார்கள் என்பதை தாய் தகப்பனாகிய நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர்கள் துதிப்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. வந்து அவர்களும் உங்களை மாதிரி கையை கட்டி கொண்டு போவது கவலைக்குரிய விஷயம் அல்லவா? ஜீவனுள்ள தேவன் மத்தியிலே வாசம் பண்ணுகிறதை மறக்கிறாயோ, மறந்து விடுகிறாயோ, மறவாதிரே. உன் பிள்ளைகளுக்கு கட்டி கொடு, அதை சொல்லிக் கொடு, அது உன்னுடைய பிரதான வேலை என்பதை மறந்து விடாதே. தேவனை துதிக்க சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துவதை சொல்லிக் கொடு. உடுப்பு தேவன் தந்தது, சாப்பாடு தேவன் தந்தது, வாழ வைத்தது தேவன், உன்னை சுகமாக்கியது தேவன், இன்றைக்கு நாம் நல்லா இருப்பதற்கு காரணம் தேவன். சொல்லிக் கொடு, அதை அவர்கள் சபையிலே தேவனுக்கு சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கின்ற 2 நாளாகவும் 5வது அதிகாரம் 2 நாளாகவும் என்ன, நான் ஒரு சில காரியங்களை பார்க்க நான் விரும்புகிறேன். 13-14 வாசியுங்கள். 2 நாளாகவும் 5வது அதிகாரம் 13-14.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை
நிரப்பிட்டு
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி,
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து,
ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து
ஸ்தோத்திரித்து பாடினார்கள்,
ஸ்தோத்திரித்து பாடினார்கள்.
ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும்,
ஆசாரியர்கள் புறப்பட்டு வருகையில்,
பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீதவாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி,
இந்த பாருங்க, நாமல் ஆராதிக்கிற விதம் முழுவதும் இங்க இருக்குதா? பூரிகையை விட்டுருங்கப்பா, நான் பூரிகை கொண்டு வர முடியாது. ஆனால் இசைக்கருவிகளும் கைத்தாளங்களும் பாட்டுகளும் பாடுகிறவர்களும் சேர்ந்து இணைந்து இசைந்து நின்று கர்த்தரை பாடுகிற பொழுது, தொடர்ந்து வாசிங்க, கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது,
அவருடைய கிருபை என்றும் உள்ளது
என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும்,
அவரை ஸ்தோத்தரித்தார்கள்.
கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது.
எப்ப நிறைந்தது தெரியுமா? எப்ப நிறைஞ்சது? இசைக்கருவிகள் வாசிக்கிறார்கள், பாடகர்கள் பாடுகிறார்கள், சபையார் நின்று எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாட 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 சபை எதனால் நிறைந்தது? சபை எதனால் நிறைந்தது? மேகம் ஒன்று இறங்கி சபையை அப்படியே என்ன செய்தது? மூடினது. இதை கற்பனைக்கு கொண்டு வாருங்க, கற்பனைக்கு கொண்டு வாருங்க. நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி உங்களை மறந்து உங்கள் வாய்களை திறந்து கர்த்தருடைய கிருபையை சொல்வீர்களே ஆனால் இந்த ஆராதனை இரட்டத்தனியாக மாறிவிடும், இரட்டத்தனியாக மாறிவிடும். ஐயா, கர்த்தருக்கு முன்பாக நான் உன்னை கேட்கிறேன், எத்தனை ஆராதனையிலே நீங்கள் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அன்பாய் உங்களிடத்தில் நான் கேட்பது, பாட்டு ஒட்ட போட்டாலும் பாடிக்க முடியாம இருக்கிறது. அன்பாய் நான் உங்களிடத்தில் கேட்பது என்னவெனில், எத்தனை ஆராதனை? ஆராதனை என்பது ஷாக்கில் கிடையாது. ஆராதனை என்பது தேவனோடு நானும் நீரும் உறவாடுகிற இடம், பேசுகிற இடம், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுகிற இடம், பாரங்கள் இறங்குகிற இடம். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், அநேகர் சொல்லுவதுண்டு, பிரதர் நான் இவ்வளவு பாரத்தோடு வந்தேன், ஆராதித்தம் பாருங்க எங்க போனேன்னு சொல்லியே தெரியாது. ஏன் சொல்றவங்களை ஆராதிக்க சொல்லி, தேவ சமூகத்தில் உங்களுக்கு செய்தவைகளை சத்தமாய் சொல்லப்பா. பக்கத்தில் இருக்கிற காது கிளியணும், பக்கத்தில் இருக்கிற காது கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி செய்தீர், என் பிள்ளைகளுக்கு செய்தீர் என்று சொல்லுகிற பொழுது தேவன் இறங்கி வருவாரா? ஹல்லேலூயா. இதை கற்பனையில் பார்க்க முடியுமா? இன்னைக்கு தேவன் இறங்கி, இன்னைக்கு தரிசனங்கள் சொப்பனங்கள் எல்லாம் ஏன் குறைகிறது தெரியுமா? ஒழுங்க ஆராதிப்பதில்லை. கண்ணை மூடி மறந்து உன் கண்ணில் இருந்து கண்ணீர்கள் அலையலியா அலையலியா தேவ சமூகத்தில் ஊற்றப்படுதுன்னு சொன்னா அங்கே ஒரு காரியம் நடக்கிறது என்று சொல்லி அர்த்தம். தேவையில்லாததுக்கெல்லாம் கண்ணீரை ஊற்றுகிற நாம் ஏன் தேவ சமூகத்தில் ஆராதனையிலே அழுது உடைந்து உடைக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க கூடாது? ஆராதனை என்பது தேவன் இறங்குகிற இடம், தேவன் உள்ளாவுகிற இடம். வேதம் சொல்லுகிற அவர் இஷ்டவேலின் துதிகளுக்குள்ளே உள்ளாவி வருகிறவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே சபை ஒருமனப்பட்டு கர்த்தரை துதிக்க வேண்டும். கொஞ்சம் பேர் பேசாமல் இருப்பார்கள், கொஞ்சம் பேர் பாட்டு படிப்பார்கள், கொஞ்சம் பேர் பேசாமல் இருப்பார்கள், கொஞ்சம் பேர் பாட்டு படிப்பார்கள். ஒருமனப்பட்டு கர்த்தரை பாடு, கைத்தாளத்தை போடு. வேதத்தில் கைத்தாளை குறித்து நல்லா இருக்கிறது. அநேகர் கையில்லாதவர்கள் போல இருக்கிறது, கையில்லாதவர்கள் போல இருப்பது, கை தட்டுவதற்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கு. ஒரு ஊழியக்காரன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன், இந்த வீச்சு சேர்ல இருந்து பிரசங்கம் பண்ற, கால் இல்லை கை இல்லை. அஞ்சனா, உங்களை பார்க்கத்தான் எனக்கு பாவமாக தெரிகிறது. எல்லாரும் அவனை பார்த்து உனக்கு கையில்லை காலில்லை. அவன் ஒரு பிரசங்கி, கையில்லை காலில்லை, ஆனால் கைகள் இருந்தும் கால்கள் இருந்தும் கர்த்தரை துதிக்க முடியாமல் இருக்கிறோமே. வீட்டில் ஒரு சக்தி உடைஞ்சிட்டா ஆராதனை சரி, ஆராதனையில அறவாசி போச்சு பாருங்க, முழுசி அடிச்சு கொண்டு நிற்பாது. ஏதோ உலகமே அழிகிறது போல. கர்த்தரை ஆராதிப்பது என்பது இருதயம் உடைக்கப்பட வேண்டும், இருதயம் தேவ சமூகத்தில் ஊற்றப்பட வேண்டும். ஐயா ஐயா, நான் அடிக்கடி கேட்கிற காரியம், தனிப்பட்ட விதத்திலே உன்னுடைய அனுபவம் தேவனோடு என்ன? தனிப்பட்ட அனுபவம், மறக்க முடியாத அனுபவம் தேவனோடு உனக்கு, மறக்க முடியாத அனுபவம் என்னென்று சொன்னால் தெரியாது பிரதர், தெரியாது பிரதர். உங்களுக்கு தெரியுமா, அநேக சபைகளிலே, அநேக சபைகளிலே நல்லொரு பாடகர்கள் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் இல்லை. உண்மையாய் சொல்லுகிறேன், ஜெர்மனிலையும் சரி வேறு நாடுகள்லையும் சரி இல்லை. உங்களுக்கு அருமையான ஒரு வர்ஷிப் டீம் இருக்கிறது, இதன் தாய்ப்பரியத்தை நீங்கள் புரிகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பாய் சொல்லுகிறேன், ஹலலோயா. அநேக ஊழியர்கள் நமக்கு வந்து சொன்னது, நம்முடைய காதுகள் கேட்டது, ஹலலோயா. ஆகையினாலே அதில் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தேவனை பாடுங்கள். நான் அடிக்கடி சொல்வது, ஆராதனைக்கு முன்பதாக வருகிற பொழுது சங்கீதங்களை வாசியுங்கள். தாவீதுராஜா எப்படி கர்த்தரை துதித்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி தேவன் பிரசன்னத்துக்குள்ள பிரவேசியுங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நாளுக்கு முன்பதாக ஆராதனைக்கு தேவனை சந்திப்பதற்கு அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள், தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். நீங்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு, நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போவதற்கு, தேவனுடைய மேகம் நம்மளை நிரப்பி நிரப்புவதற்கு எங்களை எவ்வளவுத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறோம்? அன்பாய் நான் கேட்டுக்கொள்வது என்னவெனில், ஆராதனைக்கு நாம் வருகிற பொழுது ஜபம் பண்ண போகிறவர்கள் ஜபம் பண்ண போங்கள், மற்றவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து வேதத்தை வாசியுங்கள், ஜப சிந்தனையில் இருங்கள், ஆராதனைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் இறங்கி வர வேண்டும். தேவன் உனக்குள்ளே மாத்திரமல்ல எல்லாருக்குள்ளேயும் நன்மையை செய்ய வேண்டும். தேவன் இறங்கி வர வேண்டும், உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், அது ஆராதனைக்கு ஏற்றதாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரிகள் தேவனுடைய சமூகம், உங்களுக்கு தெரியுமா சில வேளைகளில் தேவ பிரசன்னம் இறங்கி விட்டால் நமக்கு அப்படியே போகலாம் போல இருக்கும், அப்படியே இருக்கட்டும், இன்னைக்கு செய்தி வேணாவா, இன்றைக்கு ஆராதனை எப்ப போதும், அது வரைக்கும் போவோம். ஆனா ஆராதனையின் ஒழுங்குகள் இருக்கிறபடியினால் நாம் ஆராதனையை அடுத்த பக்கத்துக்கு போவதுண்டு. ஹல்லேலூயா. தேவன் இறங்கி விடுவா, தேவ பிரசன்னம் வந்துவிடும், எங்களால் நிக்க முடிவதில்லை. அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா ஆராதனையிலே? ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நிறைந்து, ஆராதனையிலே தேவன் நம்மளை நிறைத்து, நம்மளை நாம் வந்த நிலைமை விட அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிற அனுபவங்கள் நமக்கு வேண்டும், நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒருமித்து பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறக்கெடுகையில் பாடகர் பூரிகைகள் எல்லாரும் சேர்ந்து கீத வாத்தியங்கள் எல்லாம் இசைத்து கர்த்தரை துதித்தார்கள். அப்பொழுது மேகம் இறங்கிச்சது, மேகம் என்ன செய்திச்சது, இறங்கிச்சது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஒவ்வொரு தடவையும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது எங்களை அவர் நிறைக்க வேண்டும், நிறைக்க வேண்டும். அநேகர் நான் சொல்றது, பிரதர் நாங்கள் வந்த மாதிரி இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னை தேவன் நிறைத்திருக்கிறார், என்னை தேவன் எனக்குள்ள இறங்கி இருக்கிறார், என்னை அவர் பலப்படுத்தி இருக்கிறார், என்னை அவர் தைரியப்படுத்தி இருக்கிறார். ஐயா நான் சொல்லுகிறதை கேளுங்கள், வார்த்தை செய்ய முடியாததை தேவ பிரசன்னம் செய்யும், தேவ பிரசன்னம் செய்ய முடியாததை வார்த்தை செய்துவிடும். மீண்டும் மகிமையானது என்பதை மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஏழாவது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று ரெண்டு மூண்டை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க.
சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள்.
அவரை துதித்தார்கள். எப்போது துதித்தார்கள்? தேவ பிரசன்னம் இறங்குகிறது. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஆவியினாலே நிறைந்த கர்த்தரை ஆராதிப்பான். கல்லு மாதிரி பக்கத்தில் நிற்பார்கள். அங்கே ஒருவரை பார்த்தார், அவர் தேவனை துதித்து அவரை பாடி அவரை கனம் பண்ணுவார்கள். எனக்கு ஆராதனையை குறித்து பேச வந்தால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாக எங்க சபையில் ஒரு ஐயா இருந்தார். டிஸ்பெக்கில் இருந்து அவர் வருகிற அந்த ஐயா, அந்த ஐயா விழுந்து பணிந்து வணங்கி துதிப்பதை இன்று நினைத்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் யார் எவர் என்று பார்க்க மாட்டார், விழுந்து அப்படியே கத்தரை அவர் பணிந்து கொள்வார். தேவ பிரசன்னம் இறங்கினாலும் நம் இருதயத்தை தேவனுக்கு நாம் கொடுப்பதில்லை. இங்க ஜனங்கள் பார்த்துட்டாங்க, ஓ தேவ பிரசன்னம், ஓ பலி செலுத்தப்பட்டது, பலியை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், மேகம் இறங்குகிறது, பரிசுத்த தேவன் நம் மத்தியில வந்திருக்கிறார். ஆகையினால என்ன செய்? தாழ விழி, பணிந்து கொள் தேவனை, கத்தரை துதி. ஐயா, தேவ சமூகத்திலே பயத்தோடு நில்லுங்க. கர்த்தருடைய ஆராதனையிலே பயத்தோடு நில்லுங்க. யாரும் இங்க ஒரு பாட்டு படித்து ஒரு ரெண்டு மணித்தாலும் சிலவழிக்க நாங்கள் வரவில்லை. கர்த்தர் ஆராதனையை ரசிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அவர் அங்கீகரிக்க வேண்டும். உன் துதி தேவ சமூகத்தில் போய் எட்ட வேண்டும், அதை அவர் கேட்டவர் அவர் அவர் அதை அதை அங்கீகரிக்க வேண்டும். இந்த ரெண்டு மணித்தாலும் நாம் இருக்கிற நேரத்திலே தேவன், தேவன் உன்னை பார்த்து உன் துதியை நான் ஏற்றுக்கொண்டேனே. அங்கே நீங்க முதலாவது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? சாலமோன் ஜபம் பண்ணி முடிந்த போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வங்க தகன பலியை, நான் போன முறை பேசிவிட்டேன், சர்வங்க தகன பலியை தேவன் நம்மளை என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். நம்மளை அங்கீகரிக்கிற பொழுது தேவ பிரசன்னம் தானா இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொன்னேன், வருகிற பொழுது அங்கங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க, தேவ பிரசன்னத்துக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் சிந்தனையை பிடிய ஆண்டவரே, என் காதுகளை பாரும், என் வாயை பாரும், என் கண்ணை பாரும், என் இருதயத்தை பாரும், உம்மை நான் ஆராதிக்க போகிறேன். உமக்கு கனம், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே, உம்முடைய சபையிலே நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். வாரும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, ஆண்டவரே சபையை நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னம் இறங்குகிறதை அநேகர் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, சபையிலே புதிதாய் வந்தவர்கள் தேவ பிரசன்னத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொன்னதே கிடையாது. தேவ பிரசன்னத்திலே ஆராதனையிலே கலந்து கொண்டவர்கள், ஆராதனையிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு அங்கே பார்க்காதீங்கப்பா, அங்க இங்க பாக்காதீங்க, அவரை இவரை பார்க்காதீங்க, அதை இதை தேடிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் ஆண்டவரே என்னை நிறையும், ஆண்டவரே என் உள்ளத்தை பாரும், ஆண்டவரே என்னை நிறைய மன்னிச்சினால் தேவன் வந்து விடுவார், தேவன் இறங்கி விடுவார், உன்னை நிறைத்து விடுவார். இங்க நீங்கள் இரண்டாவது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய மகிமை
கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது.
தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே தேவ பிரசன்னம் நிறைந்து போய்விட்டது. உங்களுக்கு நாங்க பார்த்தோம் பாருங்க, ஆசாரியர்களே ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னம் சபையை மூடிக்கொண்டது. உங்களை சிந்திக்க முடிகிறதா? இதை சிந்திக்க முடிகிறதா? தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், பிரசங்கம் பண்ண முடியல என்னால. ஏன்? தேவ பிரசன்னம் அவ்வளவுக்கு இறங்கிக் கொண்டு இருக்கிறது. அவன் பாடுறான், ஆராதனை செய்கிறான், ஆனா ஆனா செய்து முடிக்க முடியல. அவ்வளவுக்கு தேவ பிரசன்னம் நம்மளை நிறைக்கிறது. ஏன் தெரியுமா? பள்ளிகள் எல்லாம் தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்படுகிறோம். நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் தேவ சமூகத்தில் போய் எட்டுகிற பொழுது ஆராதனையிலே தேவன் இறங்கி வந்து விடுகிறார். தேவன் இறங்கி வந்தா நான் நினைக்கிறேன், அவருடைய தூதர்கள் கூட்டங்களோடு வந்து அப்படி நிப்பாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது கற்பனையிலே நான் பார்ப்பதுண்டு, நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு தேவன் மத்தியில இருந்து இங்க எந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறாரோ எனக்கு தெரியும். அவர் பார்த்து கொண்டு இருப்பா என்ன நடக்கிறது, வார்த்தைகளை எப்படி எடுத்துக் கொள்ளுகிறார்கள், வார்த்தைகளை எப்படி கொண்டு போகிறார்கள். ஐயா, ஆராதனைக்குள்ளே வந்த பொழுது ஒன்று நினைவில் வைத்துக்கொள், இந்த மண்டபத்துக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த சிந்தனை இருந்ததோ உனக்குள்ளே பயம் தானாக வரும். ஏன் சில பேர் சொல்ல, நமக்குள்ளே ஆண்டவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்பது உண்மை, அது மாற்ற முடியாத சத்தியம். ஆனால் தேவன் சேர்ந்து வருகிற இடத்தை ஆராதனை என்று, அவருடைய மனவாட்டி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இடத்துல தேவன் வந்திருக்கிறார். நீ என்ன செய்கிறாய், எப்படி தேவனுடைய சமூகத்தை அங்கீகரிக்கிறாய், தேவனுடைய சமூகத்தில் எப்படி நின்று கொண்டு இருக்கிறாய், கர்த்தரை நீ எப்படி துதிக்கிறாய், தேவன் செய்த நன்மைகளை எவ்வளவுக்கு சொல்லுகிறாய், உன் இருதயத்தில் இருந்து ஐயா செய்தவைகளை நன்மைகளை நம்முடைய வாழ்விலே பெற்றவர்களை அநேகருக்கு நாம் சொல்லுகிறோம், அநேகருக்கு சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியுமா எனக்கு இது இருக்குது அது இருக்கு என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம், கர்த்தருக்கு சொல்லுகிறது இல்லையே, தேவனுக்கு நாம் சொல்லுகிறது இல்லையே, தேவனுடைய சமூகத்துக்கு நாம் சொல்லுகிறது இல்லையா. ஜனங்களை அவர்களை தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்து ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை தந்தார், ஆண்டவர் என் பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார், ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சத்தம் கேட்க சொல்லி, ஹல்லேலூயா, கர்த்தருடைய காதுகள் கேட்க சொல், அப்படி சொல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா, தேவன் இறங்கி விடுவார், தேவன் இறங்கி வந்து விடுவார், சபைக்குள்ள இறங்கி வந்து விடுவார், மேகத்தை காண முடியும். ஐயா நான் சொல்லுகிறேன், நன்றாய் கேளுங்கள், சொப்பனங்கள் தரிசனங்கள் காண்பதற்கு சிலர் தான் என்று சொல்லி நம்பி விடாதிருங்கள். சபையில இருக்கிற எல்லாராலும் சொப்பனம் காண முடியும், தரிசனமும் காண முடியும், ஆனால் கர்த்தரை சரியா நமக்கு ஆராதிக்க தெரிய வேண்டும். நான் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பதாக நான் நினைக்கிறேன் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் என்று சொல்லி, அங்கே பாஸ்டர் சாம் இப்பொழுது நம்முடைய இலங்கை ஊழியத்திலே சேர்ந்து ஊழியம் செய்து நமக்கு உதவியாகி இருக்கிறவர். அந்த தேசத்திலே இந்த அந்த நாட்களில் இந்த தேசத்திலே இருந்து அவர் ஒரு சபையின் மூப்பராக இருந்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே, அவர் முன்னுக்கு இருந்து ஆராதனை செய்து கொண்டு இருந்த நேரத்திலே தேவ பிரசன்னம் இறங்கியது. எனக்கோ பயம் என்றால் பயம் ஒரு பக்கம், என் கண்ணிலில் இருந்து கண்ணீர் பாய்ந்து செல்லுகிறது. ஒரு சொப்பனம் அப்படியே என் கண்ணிகளுக்கு முன்னாக அவர் சொல்லுகிறது, என் கண்ணில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அழுது ஊத்திவிட்டு நின்றேன், அவர் வந்து பிடித்து விட்டார் என்னை. என்ன நடந்தது சொல்லு, ஏதோ ஒன்று நடந்தது சொல்லு, என்ன நடந்தது. நான் சொன்னேன், அவர் சொன்னா நீ சபைக்கு முன்புக்கு இதை சொல்லணும், சபைக்கு முன்னுக்கு எல்லாம் வர முடியாதப்பா, அதுல நின்றே தாங்க முடியாமல் இருக்குது, பிறகு சபைக்கு முன்னுக்கு வந்து என்னத்தை சொல்லுவது. நடந்ததை சொல்லு என்னிடத்து சொன்னேன், வருகை குறித்த ஒரு சொற்பனம் என் கண்களுக்கு முன்பாக ஓடுகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவர் சபையிலே சொல்லி ஜனங்கள் எல்லோரும் கத்திர இந்த நாளை மகிமைப்படுத்தினார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன், சபையில் யாராக இருந்தாலும் கத்தருடைய தரிசனம் சொப்பனம் அவர்களுக்கு உருவாக்கப்படலாம், ஆனால் கத்தரை நாம் சரியாக துதிக்க வேண்டும். ஆராதனையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருப்பார், நாங்களும் கர்த்தருக்குள்ளே கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தேவ சமூகத்தில் உங்களை மறந்து விடுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷைகளை என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. கர்த்தரோடு தனியே நீ பேச வேண்டும் என்று சொல்லி, ரகசியங்களை நீ பேச வேண்டும் என்று சொல்லி உனக்கு தேவன் கொடுத்த கர்த்தருடைய வரத்தை என்ன செய்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது ஆவியிலே நிறைங்கப்பா, ஆண்டவர் கொடுத்த வரங்களை சொல்லி கர்த்தரை ஆராதிங்கள். தேவன் உன்னை நிறைக்கட்டுக்கும், தேவனுடைய பிரசன்னம் நிறைக்கட்டுக்கும். சொப்பனங்கள் தரிசனங்களை காணுங்கள், எதிர்காலத்திலே நடக்க போறவைகளை காணுங்கள். அப்படி செய்த பொழுது ஆசாரியர்கள் உள்ளுக்கு போக முடியல, ஆராதனைக்குள்ள ஊழியத்தை செய்ய முடியல, எல்லாரும் நிறைந்து போயிருக்கிறார்கள், எல்லாரும் நிறைந்து தேவ பிரசன்னத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள். கர்த்தரை நாம் துதிக்கிற பொழுது, தேவனை நாம் துதிக்கிற பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ பிரசன்னத்தினால் நிறைக்கப்பட வேண்டும். ஐயா என்னை தேவன் நிறைக்கவில்லை, அப்படியானால் நீ தேவனுடைய சமூகத்திலே சரியாக நின்று உன் இருதயத்தை திறந்து கொடுத்து தேவனை நிறைக்கிறது நாங்களா, கர்த்தர் தானே உன்னை நிறைக்க வேண்டும். அவர் உன்னை நிறைக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், தேவன் தானே நம்மளை நிறைக்க வேண்டும். நாங்கள் நிறைக்க முடியுமா? பாஸ்டர் நிறைக்க முடியுமா? நிறைக்க முடியாது. அவர் சொன்ன ஜெபம் பண்ணுங்க, நிறைக்கிறது அவர், நடத்துகிறது அவர், தேவ பிரசன்னம் இறங்குகிறது, சபை முழுவதும் நிறைந்திருக்கிறது. நீ நிறையலையா? ஏ கர்த்தருடைய சமூகத்தை அதான் ஆராதிக்கிற பொழுது எல்லாரும் சேர்ந்து விட வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். எல்லாம் மறந்து விடுங்கள். இந்த வீடு வரல இந்த வரும் வரைக்கும் நடந்த எல்லாவற்றையும் என்ன செய்ய? தூக்கி எறிந்துவிடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேகர் ட்ரெயின் காரியங்களாக கஷ்டப்பட்டு எல்லாம் வந்தீங்க. இதையே வந்திருந்தில் சிந்திக்கொண்டிருந்தா, ஆராதனில் இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தா கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியுமா? மகிமை சில பேர் இன்றைக்கு போறதை குறிஞ்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? மழை பெய்யுது, காத்தடிக்குது, புயல் அடிக்குது, எல்லாம் அடிக்குது, எப்படி போறது? ஆனா தேவ பிரசன்னம் எல்லாம் மறந்து விடுங்க. கர்த்தர் பாட்டுக் கொள்வார், தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து நடத்தி செல்வார் அப்பா. ஆனால் தேவ பிரசன்னம் என்னை நிறைக்க வேண்டும், அதுதான் நம்முடைய முக்கிய நோக்கம். ஹல்லேலூயா. இது இப்படியா இருக்கவிட்டு இன்னும் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2:20 முதலாவது வசனத்திற்கு வாசிங்கள்.
இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதம் ஆயுத்தம் பண்ண வந்தார்கள்.
இது ஒரு யுத்த சம்பவம். இது இவ்வளவும் நான் முழுத்திலும் வாசித்து உங்களுக்கு கொண்டு போக முடியாது, ஆனால் சம்பவத்தை நான் காட்டி வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த ஒரு ஒரு பல கூட்டத்தார் என்ன செய்தார்கள்? அவர்கள் காட்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுவதற்கு இருக்கிற பொழுது ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. 13 வாசிங்க, சீக்கிரம் வாசிப்பீங்களா? 13
யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண்களும், அவர்கள் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
எனக்கு இது புடிச்சு கொண்டது பாருங்க, இந்த பக்கம் மாத்திரம் புடிச்சு கொண்டது. எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்றார்கள். எப்பொழுது? சோதனையின் காலத்தில், துன்பத்தின் காலத்தில், கஷ்டத்தின் காலத்தில், யுத்தத்தின் காலத்தில், அழிவின் காலத்தில். இது அழிவு, இங்க இங்க யுத்தம் நடக்க போகுது. இங்க என்ன எல்லாரும் வந்து 3 வாசிங்க. நாங்க அங்க போறது 3.
அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான்.
நல்ல தலைவன் பாருங்க, உடனடியாக செய்த வேலை என்ன தெரியுமா? உபவாசம் இருக்கிறது, உபவாசம் ஒன்று இருக்கிறது, யுத்த காலம் ஒன்று நெருங்கி இருக்கிறது, ஜனங்கள் அழிந்து போகிற ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. இப்ப நான் ஒருத்தன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? உபவாசம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. முழு தேசத்துக்கும் என்ன செய்தான்? ஜனங்களுக்கும் சொன்னான், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசம் பண்ண வேண்டும். இதுல பின்னணியிலே பார்த்தால் உபவாசத்தின் ரகசியம் விளங்கும். ஏன், எதற்கு சபையிலே நாம் உபவாசம் வைக்கிறோம்? எதற்கு சபையிலே வாங்க வாங்க உபவாசத்துக்கு வாங்கன்னு சொல்லி கதறுகிறோம்? எதற்கு நாம் உபவாசத்திலே வந்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுதல் செய்கிறோம்? எதற்கு? நமக்கு அது தேவை, நம்முடைய குடும்பங்களுக்கு அது தேவை, நம்முடைய தேசத்துக்கு அது தேவை. அதனால உபவாசத்துக்கு வாங்க. சபையின் மாசத்தில் 1 உபவாசம் என்று அறிவித்து பரிசுத்த உபவாச நாட்களை உண்டு பண்ணி எதற்கு சபம் பண்ணுகிறோம்? நல்ல ஒரு தலைவன் சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்தான். என்ன தெரியுமா? நாங்கள் சபம் பண்ணுவோம். யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த போயில, கத்தியெல்லாம் எடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லல, படைத்தலைவர்கள் கூப்பிடல. அவன் சொன்ன முதலாவது காரியம் என்ன தெரியுமா? சேர்ந்துகோள், நாங்கள் சபம் பண்ணுவோம். இப்ப 20
அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள்,
நம்புங்கள்,
அப்பொழுது நிலைப்படுவீர்கள்,
நிலைப்படுவீர்கள்,
அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள்,
நம்புங்கள்,
அப்பொழுது சித்தி பெறுவீர்கள்,
பெறுவீர்கள். அடுத்த வாசிங்க.
பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாவியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள்.
ஆச்சரியமான காரியம் அப்படி இருக்கு. ஆச்சரியமான காரியம் என்னச்சுன்னா, 21வது வசனத்தை திருப்பி வாசிங்க, அதை கொஞ்சம் கவனிங்க, தயவு செய்து வாசிங்க. பின்பு அவன்,
பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி,
பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி,
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதியுங்கள்.
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கிற நேரமா இது? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை, தேவனுடைய மகத்துவத்தை சொல்லி துதிக்கிற நேரமா இது? அவன் ஒளிச்சு நிக்கிறாப்பா. இஷ்டவேல் ஜனங்களை இன்னைக்கு விழுத்துறேன் ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் வந்து ஒளிச்சு நிக்குது. இங்க தேவனுடைய மனுஷன் என்று சொல்றா, என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, அவருடைய மகத்துவத்தை சொல்ல போறோம். வாசிங்க தொடர்ந்து.
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும்,
பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதி,
ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய்,
ஆயுதம் அணிஞ்சு கொண்டு நிக்கிறவனுக்கு முன்பாக நடந்து போ,
கர்த்தரை துதியுங்கள்,
கர்த்தரை துதி,
அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான்.
என்ன ஆச்சரியம் பாருங்க. இது இதை வாசிக்கிற பொழுது, எரிகோ மதில் விழுகிற பொழுது யோசுவா செய்த வேலையும் இதுதான். அங்கேயும் என்ன செய்யணும், அவர் கூட்டத்தை வச்சுட்டு சுத்து 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 சுத்த வச்சு, ஆட்பரி நான் சொல்ற வரைக்கும் கத்தியும் எடுக்கப்படாது, ஒன்று மடிக்கப்படாது, எல்லாம் பேசாம இருன்னு சொல்லி, அங்கேயும் ஒரு இங்கேயும் ஒரு தேவ மனுஷன் என்று சொல்றா. என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, கர்த்தரை துதி. எப்பொழுது மரணம் ஆபத்து நாட்கள் எங்களை நெருங்குகிறது, எங்களை அழிப்பதற்கென்று எதிரிகள் வந்து நிற்கிறார்கள், ஆனால் அவன் சொல்றான் கர்த்தரை துதி, தேவனை கீர்த்தனம் பண்ணு, அவரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. இதை வாசிக்கிற பொழுது உள்ளுக்கு ஏதோ செய்யுது, சிந்தனைக்குரிய காரியமாக இருக்கிறது. என்ன தெரியுமா, நம் வாழ்க்கையை திருப்பி போட்டால், இந்த வாழ்க்கையிலே நாம் இதுவரைக்கும் அநேகத்தை சந்தித்திருக்கிறோம், அநேகத்தின் வழியினாலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய மகிமையை எப்படி சொல்லுவது? இவனோடு சேர்ந்து இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சார்களோ எனக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க, கர்த்தரை துதித்து, கர்த்தருடைய கிருபையை சொல்லி, கர்த்தருடைய பரிசுத்தத்தை சொல்லி, அவரை துதியுங்கள் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டு இருக்கான். அல்லேலூயா. என்ன செய்யுங்க, துதியுங்க. எங்க, ஆயுதம் வைத்திருக்கிற படைகளுக்கு முன்பதாக நின்று என்ன செய்யுங்க, கர்த்தரை துதியுங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், தேவனை பாடுங்கள். இங்க இருக்கிற ஒரு சிலருக்கும் இதை பார்த்தா கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு இல்லையா? நம்புகிறவனுக்குத்தான் சுகம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்புகிறவனுக்குத்தான் சுகம். சில காரியங்கள் வேதத்தில் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும் கேட்க, ஆனால் நம்புகிறவனுக்கு அது ஜீவனாக மாறும். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த ராஜா சொல்ற என்ன தெரியுமா, துதியா, எங்க பாட்டியம் பிடிச்சிட்டு நிக்கிறவனுக்கு முன்னுக்கு நின்று தூதி. என்னப்பா சொல்றீங்க, நான் சொல்றதை செய். இப்ப ஒரு கூட்டம் நின்று என்ன செய்தா, கர்த்தருடைய கிருபியை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமையை சொல்லுகிறது. தேவனங்களை நடத்தி வந்தா, தேவனங்களை போஷித்து வந்தா, தேவன் இதுவரைக்கும் எங்களை கைவிடவில்லை, எதிரிகள் வந்த பொழுது தேவன் சிதறடித்தா என்று சொல்லி அவர்களை என்னெல்லாம் புகழ்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தினார்களோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் சொன்னான், நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், துதிக்கிற பொழுது என்ன நடக்கிறது? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் கச்சிக்கிற சிங்கம் போல எவ்வளவு விழுங்கலாம்னு சொல்லி சுட்டி தெரிகிறானா. நீயா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பிசாசுடைய வேலை அது, அதுக்கு தெரிகிறான். ஆனா ஆனா எதிரிகள் மேற்கொள்ளாதபடிக்கு, எதிரிகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையை சொல்லி துதி. இங்க அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். செய்த உடனே கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கி என்ன செய்யணும், அவங்க எல்லாரும் ஒருத்தனோட குருடாக்கி, ஒருத்தன் ஒருத்தனை வெட்டி விழுத்துற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வெட்டியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இது எவ்வளவுக்கு வழங்குகிறது உங்களுக்கு? நீங்களா யோசிக்கிறீங்க, என்னையா குருடன்றான், குருடன்றான், வெட்டினன்றான், குருடன்றான். கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். இந்த பக்கங்கள் எத்தனை பேர் வாசிச்சீங்களோ எனக்கு தெரியாது, வாசிக்காட்டிக்கு விளங்காது. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, யுத்த களத்தில் நின்று ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை போற்றினார்கள். ஐயா, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டு, உங்கள் சோதனையின் காலங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. விளங்குறதா? அறவாசி காவாசி சோர்ந்து போய் நலிந்து போய் ஏனோ தானோன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை துதிப்பது எல்லாம் தேவ சமூகத்திற்கு போகாதது. ஏன் தெரியுமா? அசதியாக எதையும் நாம் செய்யக்கூடாது, வேண்டத்தனவையாக எதையும் செய்ய. ஏதோ சில பேர் ஜெபம் பண்ணுவது, ஜெபம் பண்ணி ஆக வேண்டும், ஜெபம் பண்ணி ஆக வேண்டும், அதனாலே முழங்கால் போட்டு ஒரு மணி தளத்தை கழிப்பது, வேதம் வாசித்து ஆக வேண்டும், அதனால இந்த வசனத்தை வாசித்து கழிப்பது. காரியத்தை கேளுங்கள், கர்த்தருக்கு இது பிரியமாயிருக்க வேண்டும். நம்முடைய ஜபம், நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை அவரை கொண்டு வர வேண்டும், அவரை நாம் இருக்கிற இடத்துக்கு அது கொண்டு வர வேண்டும். ஐயா நீ காணிக்கை கொடு எல்லாம் செய், கர்த்தர் இறங்குறாரோ இல்லையோ அடுத்த பிரச்சனை, ஆனால் உன்னுடைய துதி மாத்திரம் தேவனுக்கு பிரியமாயிருந்தால் அவர் இறங்கி உடனே வந்து விடுவார். உன் துதி, நீ சொல்லுகிற வார்த்தைகள் தேவனை ரம்யப்படுத்தினா அவர் உடனே இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இங்கே பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழுப்பி என்ன செய்தாங்க? அவங்க விழுந்தாங்க. என்ன நடந்தது? அந்த ஊழியக்காரன் சொன்னது உண்டு உண்டு, கர்த்தரை துதியுங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், ஆராதனை செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாருங்க, வழக்கம் போல எல்லாரும் கர்த்தரை துதித்து விடுவார்கள், ஆனால் சிந்தித்து கர்த்தரை துதிக்க வேண்டும். நான் இருக்கிற நிலைமை என்ன? என்னை சோதனை நெருக்குகிறது, கஷ்டம் நெருக்குகிறது, வேதனை என்னை நெருக்குகிறது, ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அதை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். ஏதோ ஒரு நாளும் போய் தேவ சமூகத்தில் இருக்கிறது போல வழக்கமாக இருக்காதுங்க. தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே நான் நிற்கிற நிலைமையை பாரும், ஆனாலும் நான் துதிக்க வந்திருக்கிறேன். தாவீது ராஜா அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்றது இதுதான், எனக்கு சோதனை என்னை சூழ்ந்து கொண்டு, மரணம் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. தாவீது ராஜாவுடைய ஜெபம், எதிராளிகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருந்தவன் படித்து கர்த்தரை துதித்தான். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய சரித்திரமே மேன்மையான ஒரு சரித்திரம். ஆடு மேய்த்த ஒரு மனுஷன், ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து பாட்டு பிடிச்ச ஒரு மனுஷன், அவனை தேவன் கர்த்தர் கொண்டு வந்து பாடல்களை எழுதி வைத்து ராஜாவாக மாற்றி உயர்த்தினது அவன் கர்த்தரை துதித்த துதி, கர்த்தரை பாடின பாட்டுக்கு ரசித்து ரசித்து தேவ பிரசன்னத்தை அவன். ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் உங்களுடைய சமூகத்திற்கு ஒரே நாள் நல்லது என்று சொல்லி எவப்பா எழுத முடியும்? அதை ருசித்து ரசித்தவன் தான் எழுத முடியும். நீ சொல்ல முடியுமா 365 நாள்லையும் நான் வந்த 52 வாரங்கள் தான் எனக்கு மேன்மையானதுன்னு சொல்லி நீங்க யாராவது சொல்லியிருக்கீங்களா? நானும் சொல்லலதான், 52 வாரங்கள் அதுதான் எனக்கு மேன்மையானது. ஆனா தாவீது ராஜா என்ன சொன்னா, இந்த உலகத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கணும், சமூகத்தில் இருக்க ஒரு நாள் அது நல்லது, அது மேன்மையானது, அது எனக்கு போதுமான. அப்படி தேவ பிரசன்னத்தை ரசிக்கிற ஒரு மனுஷனை தேவன் சும்மா விட முடியுமா? உயர்த்தினார். எங்க உயர்த்தினார்? ஆல்மோஸ்ட் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக உயர்த்தினார். அன்பானவர்களே, நான் சொல்லுகிறதை கேளுங்கள், தேவனை துதியுங்கள், வாய்களை திறந்து சத்தமாக கர்த்தரை துதியுங்கள், தேவன் செய்த நன்மைகளை சொல்லி தேவனை துதியுங்கள், ஆபத்து காலத்திலே தேவனை துதியுங்கள், துன்பத்தின் காலத்திலே தேவனை துதியுங்கள். கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்கி வருவார். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியாத காரியம் என்ன தெரியுமா? துன்பத்தின் பாதையிலே நடக்கிற பொழுது தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி, தேவ சமூகத்தை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி, தேவ சமூகத்துக்கு நாம் ஓடி வர வேண்டும் என்று சொல்லி, இவைகள் தான் நம்முடைய வளர்ச்சியிலே வளராத ஒரு பகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே எது இல்லாமல் போனாலும் தேவனுடைய சமூகத்தை நாம் விட்டு விடவே கூடாது. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவர் இனியும் எங்களை கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி 2 சாமுவேல் 6:16 வாசிங்கள். 2 சாமுவேல் 6:16 சீக்கிரமா வாங்க. 2 சாமுவேல் 6:16
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்.
ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களுக்கு விதம் விதமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை ஏன் இந்த பகுதியை சேர்த்துக் கொண்டேன்னு சொல்லிச்சுன்னா, மற்றவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்த்து யாரும் அதை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. சபையிலே எச்சரிப்பாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒருத்தன் தலைகளா நின்று ஆராதித்தாலும் அது அவனுடைய பக்தி, அவனை விடு. அது நாங்க பார்க்கிறோம், அது எது சரி புள்ளின்றது அதுக்கு பின்னுக்கு நாங்க பார்த்துக்கொள்றோம். ஆனா ஒரு மனுஷன் விழுந்து உருண்டு கர்த்தரை துதிக்கிறதை வேடிக்கை பார்த்து கொண்டு யாரும் இருந்து விடாதருங்க. உங்களுக்கு நான் அன்பாயும் எச்சரிப்பாயும் சொல்லுகிறேன். ஏன் நினைச்சால், இது கர்த்தருடைய காரியம், இது தேவனுடைய காரியம். ஒருவர் ஆடி ஆடி துதிக்கலாம், ஒருவர் நடுங்கி நடுங்கி துதிக்கலாம், ஒருத்தர் சத்தம் போட்டு துதிக்கலாம், ஒருத்தர் எப்படியோ. ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? அவன் செய்கிறதின் நோக்கம் என்ன தெரியுமா? நான் என் தேவனை கனம் பண்ணுகிறேன். அதை யாரும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. விளங்குறதா? தயவு செய்து அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி யாராவது துதிக்கிற பொழுது அதை குறித்து கதைத்து அதை குறித்து பேசி அதை அசட்டு பண்ணினா கட்டார் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. சபையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக துதிப்பார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மை அப்படி இருக்கிறது. வேதத்தில் ஒரு உபமை ஆண்டவர் சொன்னார், யார் அதிக கடன் வேண்டினானோ அவன் தான் என்னிடத்துல அதிக அன்பு செலுத்துவான். வழங்குறதா? யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் தேவனை என்ன செய்வார்கள்? அதிகமாக அன்பு செலுத்துவார்கள். சபையிலே ஒவ்வொருவரும் வந்திருந்து உடைக்கப்பட்டு காயப்பட்டு கஷ்டப்பட்டு தேவ சமூகத்திலே கரைத்து ஊத்துகிறதை யாரும் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணினால் கர்த்தரதை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இங்க ஒரு ராஜா, அங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ராஜா ஆடலாமா? ராஜா ஆடலாமா? அந்த ராஜாக்கு தான் தெரியும் இந்த ராஜாங்கம் எங்க இருந்து வந்தது என்று சொல்லி. அதனால அவன் அதை புரிஞ்சு கொண்டான். இன்னைக்கு அநேகருக்கு இதுதான் புரியறது இல்ல, விளங்குறதா? இன்னைக்கு அநேகம் புரியாது இருக்கிறது இதுதான். அதனால என்ன செய்வது? ராஜா ஆடக்கூடாது. அந்த நிலைமை, அந்த ஆடுகள் மேய்த்த நிலைமையை தாவீது மறக்கவில்லை, இவன் மறந்து விட்டான். இவள் என்ன செய்து விட்டால்? மறந்து விட்டால். நான் ஒரு தடவை பேசினேன், நாம் எந்த நிலைமையிலே இருந்தோம் என்பதை ஒருவரும் மறக்காதிருப்பீர்களாக. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பாய் சொல்லுகிறேன், எச்சரிப்பாக சொல்லுகிறேன், கர்த்தரங்களை எங்கே இருந்து அழைத்து பிடித்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை தயவு செய்து மறக்காதிருங்கப்பா. நேற்று நாளே வாலிபர் கூட்டத்திலே சொன்னேன் இல்லையா, அவங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலைமை இப்பொழுது இங்கே மேன்மையாக இருக்கிறது. அதற்கு மாறாக இலங்கையோ இந்தியாவோ கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறார்கள், ஏராளம். ஆகினால் அந்த நாட்களை மறந்துவிடக் கூடாது. தாவீது மறக்கவில்லை. நான் ஆடு மேய்ச்சிக் கொண்டிருந்தேன், மரத்துக்கு கீழே இருந்தேன், பாட்டு படிச்சுக் கொண்டு இருந்த, ஒருத்தர் என்னை மதிக்கவில்லை, ஒருத்தர் என்னை கடக்கெடுக்கவில்லை, சகோதரில் இருந்து ஒருத்தர் என்னை பார்க்கவில்லை. ஆனால் அவர் கண்டார், அதை நான் மறக்க கூடாது. இப்ப நான் ராஜா, ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டி நகரத்துக்குள்ளே வருகிறதை கண்டு என் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு துதி, ஒரு ஆராதனை என்னை ஆட்டி படைக்கிறது. அதனால் அதுக்குதான் அடிக்கடி சொல்றேன்னா, இந்த நம்மளை கட்டி சில பேர் வந்து ஆராதிக்க நமக்கு உள்ள சொன்னாலும் கல்லு போல நிற்பார்கள். பக்கத்தில் இருக்கிறவன் என்ன நினைப்பான்? நான் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், உன் இருதயம் உன்னை பூரி பார்க்க அதை விடு. வாய்களை திற, கர்த்தரை துதி, கரத்தை தட்டி தொணி, சத்தம் போடு, அல்லேலூயா சொல்லு, கர்த்தாவே நன்றி என்று சொல்லு, ஆராதி. உன்னை கட்டுப்படுத்தாதப்பா. தாவீது நினைச்சிருந்தால் கட்டுப்படுத்தி இருக்கலாம். சமஸ்த இஷ்டவீரரும் வந்துருக்கிறாங்க, மனைவி பார்த்து கொண்டிருக்கிறாள், இதுக்கு ஒரு ஆட்டமா? வேற யாரையும் ஆட விட்டுட்டு நான் போறேன் சொன்னா, என்னை தெரிந்து கொண்டவர் அவர், என்னை அழைத்தவர் அவர். நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தேன், நான் புறக்கணிக்கப்பட்டிருந்தேன், அங்கே என்னை பிடித்தவர் அவர். அவருக்கு நான் ஆராதனை செய்யாமல் வேற யார் ஆராதனை செய்வது? ஆடினா, எப்படி ஆடினானோ எனக்கு தெரியாதப்பா. ஆனா ராஜா ஆடினான் என்பது சரித்திரம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜாவே ஆடினால் நீ நானும் எங்கப்பா. அதிகம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனே ஆடினான் நீ நானும் எங்கப்பா. சொல்லு, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். தயவு செய்து நான் சொல்லுகிறதை கேளுங்கள். அன்பாய் ஆராதனை நேரத்தில் வருத்தம் துன்பம் சொன்னால் இருங்கள், மட்டும்படி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அசட்டை பண்ணி விடாதருங்க, அது நல்லதல்ல. அது தேவனுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் விளையாடுகிற விளையாட்டு என்பதை மறந்து விடாதருங்க. விளங்குறதா? கஷ்டம் வருத்தம் துன்பம் அதை நான் மறுக்கவில்லை, மட்டும்படி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள். தேவ சமூகத்தில் நில்லுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், கரங்களை உயர்த்துங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்கள், அவரை புகழுங்கள். இந்த ராஜா வந்து நின்று பரிசுத்தப்பட்டிக்கு முன்புக்கு என்ன ஆட்டம் ஆடினானோ எனக்கு தெரியாது. படிக்கிறான், பாட்டு படிக்கிறான், கர்த்தரை துதிக்கிறான், மகிமைப்படுத்துகிறான். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார் என்பதை மறக்க முடியாது. விளங்குறதா? அவர் அதை பார்த்து கொண்டு இருந்தார்.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது சவுலன் குமார்த்தி ஆகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்.
இருதயத்தில் என்ன செய்தாங்க? தாவீது ராஜாவை அவமதித்தாங்க. நாம் எல்லாம் அநேக தடவை என்ன தெரியுமா நினைக்கிறோம், இங்க நாம ஒருத்தர் ஒருத்தர் அவமதிச்சு. நான் முதல்ல இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறித்து சும்மா கண்ட மாதிரி பேசாதீங்க, அது கர்த்தருக்கு பேசுகிறது சரி என்று சொல்லி நான் பேசினேன். அதில் அநேக நன்மைகள் உருவானது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க தாவீது ராஜா ஆடுறான், நீங்க எல்லாம் ஆராதிக்கிற ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆராதிங்க 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 ஆராதிங்க, ஆனா உங்களை அவமதித்தா கர்த்தரை நாம் அவமதிக்கிறோம், தேவனை நாம் அவமதிக்கிறோம், ராஜாவை அவமதிக்கிறான். அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு மகிமை செலுத்தின ஒரு ராஜா, தேவனை பாடி புகழ்ந்து உயர்த்தின ஒரு ராஜா, அவனை நான் ஆரம்ப நாட்களிலே உண்மையாய் சொல்லுகிறேன், ஆரம்ப நாட்களிலே பல வர்ஷிப் ஊழியர்காரங்கள் ஊழியங்கள் செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு கொஞ்சம் பாட்டு படிக்க தெரியும் பாருங்க. அதனால நான் நினைப்பது என்ன தெரியுமா, என்ன மாத்திரம் விட்டா அந்த மாதிரி ஒரு ஆராதனை செய்து விடுவேன். நான் நினைச்சது அப்படியே சொல்றேன் கேளுங்க. என்ன மாத்திரம் விட்ட, என்ன அஞ்சு பாட்டு படிக்கிறதுக்கு இவர் இப்படி கஷ்டப்பட்டுட்டு கலைஞ்சு நிக்கிறார், என்ன இவர் என்ன செய்கிறார், என்ன மாத்திரம் விட்டாண்டா பாண்ட புண்டைக்கு ஆராதனை சும்மா மேகம் இல்லை என்னெல்லாம் இறக்குவன் தெரியுமா என்று சொல்லி நினைத்த நாட்கள் என்னிடத்துல இருக்கிறது. கர்த்தர் ஒரு காலம் கழிய விட்டு அதே இடத்திலே ஆராதனைக்கு ஆராதனை நடத்துகிறாக என்னை கொண்டு வந்த பொழுதுதான் ஒரு ஆராதனையை கர்த்தருக்குள்ளே தேவனுக்கு பிரியமாக நடத்தி முடிப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகையினாலே முன்னுக்கு நிற்கிறவங்க பாட்டு படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஆராதனை செய்வதெல்லாம் இலகுவன். அதாவது சும்மா படித்து விடலாம் பாட்டு, ஆனால் வேதம் சொல்லுகிறது ராகங்கள் தாகங்கள் ஒழுங்குகள் எல்லா விதத்திலையும் பாட்டுகள் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமா. தனி ஆராதனை வேறு, சபை ஆராதனை வேறு, இவைகளில் ஒழுங்குமுறைகள் இருக்கிறது, வேதம் நமக்கு கற்பித்து தருகிறது. கைதட்டுறதுல கூட ஓசையுள்ள கைத்தாளம் கைத்தாளம் என்று சொல்லி ஆண்டவர் புரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு ஐந்து பாட்டை படித்து ஆராதனைக்குள்ள ஜனங்களை நடத்தி தேவ பிரசன்னத்துக்குள்ள நடந்து போவது என்பது ஆராதனை செய்கிறவர்களுக்கு ஈஸியான காரியம் அல்ல. உனக்கு இன்றைக்கு அது ஈஸியாக தெரியலாம். நான் அன்றைக்கு அதைத்தான் நினைச்சேன். கர்த்தரின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நான் நினைத்ததை அறிந்திருக்கிறார். ஆகையினால நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு காட் என்ற ஒவ்வொரு ராகத்திலே வரும் அந்த பாட்டை மாற்றி மாற்றி எடுத்து அவர்கள் படித்து சரியான விதத்திலே தேவ பிரசன்னத்துக்குள்ளே பாட்டை கொண்டு வருவது என்பது லேசான காரியமே கிடையாது கிடையாது கிடையாது. ஆகையினாலே அவர்களை படித்து சில பேர்களுக்கு ஒரு ஒரு பாட்டு சரியில்லைன்னு அவர்களுக்கு அன்றைக்கு ஆராதனையே உடைஞ்சு விடும் பாருங்க. யோ, நீ ஒழுங்கு ஆராதிச்சா உன் ஆராதனை யாரும் உடைக்க முடியாது. வழங்குறதா? ஒரு ஒரு ஒருத்தன் ஒழுங்கு ஆராதிச்சான்னு சொன்னா என்ன நடந்தாலும் உடைக்கவே முடியாது ஆராதனை. நீ ஆராதித்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேதான் ஆவ. கர்த்தரை உண்மையாக துதிக்கிற மனுஷனை எதுவும் அசைக்க முடியாது. தேவ பிரசன்னத்தில் எதுவும் கொண்டு செல்ல முடியாது. தேவனை ஆராதிக்கிற மனுஷனை எதையும் திசை திருப்ப முடியாது. பிசாசு ஒன்று நம்மளை கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. ஆராதனை நேரங்களிலே ஒரு கதிரை அறுக்கப்பட்டுட்டால், ஒரு காரியம் வந்துட்டா, அதை யோசியாத. கத்தரை துதி, தேவனை பாடு, அவரை கீர்த்தனம் பண்ணு, அவருக்கு மகிமை செலுத்து, அவரை உயர்த்தி. ஏன் தெரியுமா? நீ அசட்டை பண்ணினால் அது கத்தரை அசட்டை பண்ணுதான் மாறிவிடும். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிற ஒரு நிலைமைக்குள்ளே நாங்கள் போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் இங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஆண்டவர் அவளுக்கு சொன்னார், உன் காலத்துல அவளுக்கு அவளை அவளை தாவீது ராஜாவை அவன் ஆராதித்ததை அசட்டை பண்ணியது நிமித்தம் கர்த்தர் அவளை தண்டித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தேவன் தான் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் நம்ம மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறார். அதே தேவன் தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்க, இது கிருபையின் காலம், கர்த்தர் ஒன்று ஜெய செய்ய மாட்டான்னு சொல்லி. கிருபையின் காலம் என்பதை நான் நம்புகிறேன், கிருபையின் காலம் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் நாம் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரிப்பார் என்று சொன்னால் அது உங்கள் தவறான நம்பிக்கை. கர்த்தருடைய நாமத்தின் காரியத்திலே விளையாடவே கூடாது. அது பழைய ஏற்பாடு சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தின் காரியத்தில் நாம் விளையாடவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் விளையாடவே கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நாம் விளையாடவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனையின் காரியத்திலே நாம் கொஞ்சம் கவனமாயும் கடினமாயும் இருப்பது. ஆராதனையின் காரியத்திலே எதுவும் சரிப்பட்டு வரவே வராது. ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவ மனுஷன் ஆடினான், கத்தருக்கு முன்பாக கொண்டாடினான். ஹல்லேலூயா. கத்தரை உயர்த்தினான். ஹல்லேலூயா. பரிசுத்தப்பட்டி அன்றைக்கு கற்பனைகள் வருகிற பொழுது அவன் அந்த அதுக்கு முன்பாக நின்று கத்தரை துதித்து பாடினான். மேன்மையாக இருந்தது. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் 16:23. இது நமக்கு தெரிந்த காரியம், என்றாலும் பரவாயில்லை, நான் ஒரு விஷயத்தை பார்க்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:23. யா, சீக்கிரமாக வந்துருங்க, டைம் ஆகிவிட்டது. 16:23.
அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அத்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிட்டு.
இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு ஊழியக்காரர்களை கட்டி போட்டாங்க. அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, பிசாசு துரத்தப்பட்ட காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து பின்னுக்கு பாத்துக்கொண்டு வரலாம். கருப்பொருளை நான் நினைக்கிறேன். என்னவெனில், ரெண்டு ஊழியக்காரங்கள் என்ன செய்யறாங்க? கஷ்டத்துல இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துல பிசாசு துரத்தினவங்க என்ன செய்யறாங்க? கட்டுப்பட்டு உள்ளறையில போட்டாச்சு. ஹல்லேலூயா. நான் துதிக்கிறதுனால நடக்கிறவைகள் என்னன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அதே வழியிலே துதியை அவமதித்த சில காரியங்களையும் நான் பார்த்தேன். இப்பொழுது நாம் துதித்து அடுத்த துதிக்கினால என்ன நடக்கிறது தெரியுமா? ஹல்லேலூயா. துதிக்கிற ஒரு ரெண்டு பேர் தேவ சமூகத்திலிருந்து எனக்கு ஆச்சரியம். அந்த மனுஷன் ஜெயில இருக்கிறத குறிச்சு ஒன்னும் கவலையே படையல பாருங்க. தன்னை தூக்கி உள்ளுக்கு போட்டுட்டாங்கன்னு ஏன்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் யோசிக்கிறேன். கர்த்தரை குறித்த அறிவு அவர்களுக்கு அவ்வளவா இருந்தது. விளங்குறதா? உனக்கும் எனக்கும் தேவனை குறித்த, தேவன் யார் என்பதை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் உனக்கு வருகிற எதை குறித்து நீ கவலைப்பட மாட்டேன், நானும் கவலைப்பட மாட்டேன், நீயும் கவலைப்பட, உன் பிள்ளைகளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரையும் போட்டு கட்டி வைத்திருக்கா. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? காப்பாற்றுறதுக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லி யோசிக்கல. ஹல்லேலூயா. அங்கே சபைகள் இருந்து ஜெபம் பண்ணினாங்கன்னு சொல்லி சபையில இருந்து யாராவது வருவாங்களா? எங்க என்னை காப்பாற்றுவதற்கு, என்னை சந்திப்பதற்கு, என்னை கொண்டு போவதற்கு, இந்த தலைவர்களோடு இந்த அதிகாரிகளோடு பேசுவதற்கு, அதை குறித்து அவங்க ஒன்றுமே யோசனை இல்லை. அவங்க நல்லா கட்டி போட்டு விடு, ஓகே, எங்களை தொங்க விட்டுருக்கியா, பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு நடு ராத்திரியில பாட்டு படிக்க தொடங்கி விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எல்லாரும் நடந்து கொண்டால் ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், வாழ்வுக்கு ஜாம் ஜாம் என்று மேலே போய்கொண்டே இருக்கும். தெரியுமா என்ன தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார், தேவன் பார்த்துக் கொள்வார், என் வாழ்வில் நடப்பது எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். நன்மையோ தீமையோ அவர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார், அவர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? அவர் என்னை உருவாக்கினவர் அல்லவா? என்னை நடத்தி வந்தவர் அல்லவா? என்னை ரட்சித்தவர் அல்லவா? என் பாவங்களை மன்னித்தவர் அல்லவா? அந்த அறிவு இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இவங்க ரெண்டு பேரும் இருந்து பாடுறாங்க, வெளியில சத்தம் கேட்குது, இவங்க ரெண்டு பேரும் இருந்து பாடுறாங்க. ஜெயில காவலாளிகள் ஜோதிச்சிருக்காங்க, ஐயா போகிற உனக்கு இவ்வளவு பாட்டு தேவையா? என்னென்ன மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க இல்லையா? என்னப்பா நாளைக்கு உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது, நீ இந்த கூத்து கூத்து கூத்தடிக்கிறியன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு கர்த்தரை குறித்து அறிவு இருந்தது, தேவனை குறித்து அறிவு இருந்தது. அதனால என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா, பாட்டு படிக்கிறாங்க, துன்பம் இருக்குது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, கவலை இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது, பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? பாட்டு நடக்குது, ஜெயிலுக்குள்ள இருந்து பாட்டு நடக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை இந்த காலகட்டங்களிலே வாழ்ந்தவர்கள் சொற்பமானவர்கள், ஜெயிலுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தும் கர்த்தருக்காவண்டி வாழ்ந்தவர்கள். விளங்குறதா? இன்றைக்கு ஜெயிலுக்கு இல்லாமலே நமக்கு கர்த்தருக்காவண்டி வாழ நமக்கு தெரியாம இருக்குது. ஜெயிலுக்குள்ள அடைக்கப்பட்டு கடைசியில ரத்த சாட்சியாக வாழ்ந்து மடிந்து போனவர்கள் ஏராளம் பேர் சரித்திரமாக இருக்கிறார்கள். விளங்குறதா? சரித்திரம், ஜெயிலே செத்தார்கள் கிறிஸ்துவுக்காய். ஆனால் நானும் நீயும், எனக்கு ஆச்சரியம் தெரியுமா, ஜெயிலுக்குள்ளே அடைக்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆனால் நீயும் நானும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்பதற்கு நமக்குள்ளே இருக்கிற சோர்வுகளும் அசதிகளும் என்ன என்ன? நான் உங்களுக்கு கொண்டு சொல்லட்டுக்கும், நாம் இதுவரைக்கும் கண்டவைகளை எச்சரிப்பாக உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் பக்கம் திரும்ப வேண்டிய அளவுக்கு நீங்கள் திரும்பவில்லை என்று சொன்னால் கர்த்தர் உங்களை திருப்புவார். அது கடினமாக இருக்கும், அது கடினமாக இருக்கு. நான் உங்களை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றில்லை, இது எனக்கு நன்றாய் புரிந்த ஒரு காரியம். கர்த்தர் பக்கம் நாம் திரும்பாவிட்டால் கர்த்தர் நம்மளை திருப்புவார், அது நமக்கு கடினமாக இருக்கும். இன்னைக்கு வாழ்க்கைகள் நமக்கு விளையாட்டாக போய்கொண்டு இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த வாழ்வு இன்னைக்கு அநேகருக்கு விளையாட்டாக போய்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல வருவார், சந்திப்பார். அது உனக்கும் எனக்கும் கஷ்டமான காலங்களாக இருக்கும். அதனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. ஆராதனையிலே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கைகளை தட்டி தேவன் செய்த நன்மைகளை சொல்லுங்க, பாடல்களை பாடுங்க, அவருடைய மகிமையை சொல்லுங்க, அவருடைய மகிமையை வர்ணிங்க. ஹல்லேலூயா! அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் எங்களை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்றதை சொல்லுங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆராதித்து கொண்டிருந்தாங்க, கட்டப்பட்ட கட்டுக்கள் அவிழ்ந்தது, அவிழ்ந்தது. இன்னைக்கு மாம்சத்துக்குரிய கட்டுக்கள்ல இருந்து தேவன் என்னையும் உன்னையும் விடுவித்தார். அதை கூட இந்த நாட்களில் நினைப்பதில்லை நாம். தேவன் உன்னையும் என்னையும் எத்தனை கட்டுக்கள்ல இருந்து விடுவித்தார் தெரியுமா? பாவத்தின் கட்டுக்கலங்களை சுழட்டி கட்டி வைத்திருந்த காரியங்கள் எத்தனை தெரியுமா? அவைகளை கூட நாம் மறந்து விட்டோம். தேவன் செய்த நன்மைகளுக்கு அளவில்லை என் வாழ்விலும் உன் வாழ்விலும். இன்றைக்கும் நாம் மறிக்காமல் இருக்கிறது தேவனுடைய கிருபை என்பதை, அதை மாத்திர நீ மனத்தியால கணக்கு சொன்னாலே கர்த்தர் அதிலே மகிமைப்படுவாரேப்பா. தெரியுமா உனக்கு, ஆண்டவரே அடுத்த நிமிஷம் எங்களுக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நம்முடைய வாழ்வில் இங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், நாளைய நாள் எப்படி இருக்கும் கேளுல, இதை குறித்து பேசு. நாளைய நாள் எப்படி பாயிருக்கும், எப்படி இருக்கும்? கர்த்தரை துதி, தேவனுக்கு மகிமை செலுத்து. இந்த நாள் உன்னுடைய என்னுடைய வாழ்வு இறுதி நாளாயிருந்தால் நாளைய நாள் தேவனுடைய சமூகத்தில் எழும்பக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு இருப்பதாக. விளங்குறதா? காலம் பதில் சொல்லுகிறது, இயற்கைகள் தடுமாறுகிறது, கொள்ளை நோய்கள் பிடித்துக் கொண்டு இருக்கிறது, யுத்த காலங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு நாளுக்கு என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை துதி, தேவனை கீர்த்தனம் பண்ணி செய்த நன்மைகளை துதி சொல்லு. பவுலும் சீலாவும் அவர்கள் பாடினது போல நீ பாடக்கூடாதா, நீ பாடக்கூடாதா, நீ ஆராதிக்க கூடாதா? என்ன நினைச்சுன்னா இங்க பாருங்க, வேதத்திலே தேவ பிள்ளைகள் கடந்து வந்த சோதனைகளை விட நீயும் நானும் ஒன்றும் கடந்து வரவில்லை. அதை நன்றாய் புரிந்துகொள். யாரெல்லாம் இயேசுக்காய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இங்க இருக்கிறீங்க, முதல்ல அதை கையெழுத்துங்க பாக்கலாம். இயேசுக்காய் சிலுவைக்கு என்ன ஜெயிலுக்கு போனவங்க ஒருத்தனும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆட ஆடந்து ஆடினதை மற்றவர்கள் உங்களை கேள்வி பண்ணி ஏதோ பண்ணினாங்கன்னு வைங்க, அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருக்கீங்கன்னா, நான் கர்த்தருக்கு ஆட ஆடந்து ஆடினேன் அவங்க என்ன கேள்வி பண்ணினாங்கன்னு சொல்லி விளங்குறதா. ஆகையினாலே இந்த மனுஷன் எனக்கு எனக்கு பிடிச்சதுன்னா ஒரு ராஜா தேவ சமூகத்திலே ஆடுவது ஆச்சரியமானதுதான். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய சமூகத்தில இருந்து கர்த்தரை துதியுங்கள். உங்கள் துன்பத்தின், உங்கள் வேதனையின், உங்கள் கண்ணீர், உங்கள் 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 சோதனையின் காலத்திலே கர்த்தரை தேட தேட மறந்து விடாதிருங்கப்பா. எனக்கு நல்லா தெரியும், பலர் இன்று வரைக்கும் நாங்கள் கண்டது ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் சொன்னால் மற்றவர்களைத்தான் நாடுவது, மற்றவர்களுக்கு அலட்டுவது, மற்றவர்களுக்கு சொல்லுவது. ஐயா, நீங்க மற்றவரிடத்துல எவ்வளத்தையும் சொல்லலாம், அவர்கள் உங்கள் காயத்தை ஆற்ற முடியவே முடியாது. அவர் ஒருவர் தான் அதை ஆற்ற முடியும். கர்த்தர் பக்கம் திரும்பு, தேவன் பக்கம் திரும்பு, அவரிடத்திலே சொல்லு. அவர் இறங்குவார், கட்டுக்களை அவிழ்ப்பார், நுகங்களை உடைப்பார், காயங்களில் அவர் அவர் தைலம் பூசுவார், அவர் நடந்து செல்வார். ஆனா செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா, கர்த்தரை ஆராதி, தேவனை பாடி, அவரை புகழி. சில பேர் சொல்ல எனக்கு பாட தெரியாது, நீ பாட தெரியாட்டிக்கு எழுத்து கூடி வாசி, பிரச்சனையே கிடையாது. வாசி ஒன்னு சொல்லி ஒரு வார்த்தையாக வாசி. அவர் கேட்கிறார், அவர் கேட்டு அவர் சொல்றார், அவர் நான் நம்புறேன் இவ்வளவு பேருக்குள்ள இவன் தான் நல்லா படிச்சாருன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுவார், இவ்வளவு பேருக்குள்ள இதை யார் இவர் எடுத்து கூட்டி விட்டு பாதிக்கிறாரு, இவர் தாப்பா என் காதுல வந்து கேட்டது, என் காதுக்கு ரம்யமாக இருக்குதுன்னு சொல்லி. நான் கர்த்தரை குறித்து இப்படியான விதங்களை வர்ணிப்பது, அதெல்லாம் விட்டா எனக்கு என்னுடைய உள்ளத்திலே நான் வர்ணிப்பது கூட. அவர் சொல்லுவார், இவன் இவன் படிச்சாண்டிக்கு பாட்டு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் காது கேட்டா இத மாதிரி ஒருத்தர் படிக்கவே முடியாது. விளங்குதான் நான் என்ன சொல்றேன்னு சொல்லி. என்னப்பா இவன் இது இது இதே இவர் படித்ததே ஆண்டர், யா இவன் படிச்சான், இந்த இந்த மகள் படிச்சான், இதுதான் என் காதுக்கு ஏற்றதாக இருந்தது. அதை கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த பக்கமே தலை வச்சு படுக்க முடியாது. ஆனா தேவன் அவர் அதை விரும்பி கேட்கிறவர். ஏன் தெரியுமா, நீ உண்மையாயவரை பாடுகிறபடியினால், நீ உண்மையாயவரை கனம் பண்ணுகிறபடியினால், நீ உண்மையாயவர்கள் அன்பு கூறப்படுகிறால், ஆகினாலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், வெளிப்படுத்தல சொல்லப்படுகு 24 மூப்பர்களையும் தங்களை முடியை கலட்டி வைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவர் பரிசுத்தர் என்று சொன்னாங்க. 24 முடியெல்லாம் கலட்டி வச்சாச்சு. அதை வாசிச்சு முடிச்சிடறேன், அதை வாசிங்க டக்குண்டே. வெளிப்படுத்தல் 4:10 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, அதை மாத்திரம் வாசிச்சு நான் முடிச்சிடறேன். வெளிப்படுத்தல் 4:10
24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
விழுந்து
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து,
அவரை தொழுது கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக கிரீடம் எல்லாம் கொண்டு வச்சாச்சு. கிரீடம் வந்து அதான் முக்கியமானது பாருங்க, கிரீடம் வந்து முக்கியமானது. ராஜாக்களுக்கு கிரீடம் விழுந்தாலே பிரச்சனை ஆயிடும். அந்த கிரீடம் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா, நீர் தந்ததாண்டவர, நீர் எங்களுக்கு தந்தது ஆண்டவரே, ஆண்டவரை நீர் தந்த படிப்பு, நீர் தந்த பட்டம், நீர் தந்த பணம், நீர் தந்த வேலை, நீர் தந்த சொத்து, நீர் தந்த பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் கொண்டு வச்சு அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆராதனைக்கு வருகிற பொழுது என்ன சொல்லுகிறோம், இது நான் உழைச்சது, இது நான் செய்தது, இது நான் வேண்டியது, இது என்னுடையது, என் பிள்ளைகள் நல்லாய் படிக்கிறார்கள், அதுக்கு நான் தான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை அப்படி சொல்லாதீங்க. தேவன் செய்தவைகளை நீ மறந்தால் கர்த்தர் உன்னை மறக்கிற நாள் ஒன்று வரும் என்று சொல்லி இந்த நாள் காலமேலே கேளில்லே நான் பேசினேன். நாம் கர்த்தரை மறந்தால், தேவன் எங்களுக்கு செய்தவைகளை நாம் மறந்தால், அவர் எங்களை மறக்கிற ஒரு நாள் ஒன்று வரும் வரும். அதை மறந்து விடாதிருங்கள். அதற்கு நான் பயப்படுகிற மனுஷனாக இருக்கிறேன். தேவன் எங்களை மறக்கிற நாள் அது கொடூரமான நாளாய் மாறிவிடும். அதனால கத்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்கள். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். தேவன் செய்த நன்மைகளை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களுடைய இருதயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஒரு விஷயம் நாம் திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நான் மறக்கவில்லை. நீர் செய்த நன்மைகளை நான் மறக்கவில்லை. நீ செய்த நன்மைகளை நான் மறக்கவில்லையப்பா. என் வாழ்விலே, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு நீர் செய்த, நான் எங்கேயோ அலைந்து திரிந்த என்னை நீர் பிடித்ததை, நீர் அழைத்ததை, நீர் கொண்டு வந்ததை நான் மறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீதியின் சூரிய, அவர் நீதியின் சூரிய, அவர் நீதி செய்கிறவா, அவர் நீதி செய்கிறவா, உனக்கும் எனக்கும் அவர் நீதி செய்கிறவா. அவரை பார்த்து சொல்லு, நீர் என் வாழ்வுக்கு நீதி செய்கிறவா, நீர் என் வாழ்வுக்கு நீதி செய்கிறவா, எனக்கு நியாயம் செய்கிறவா, என்னை விசாரிக்கிறவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனவாட்டி சபையிலே பரிசுத்த வீட்டிருக்கிறாரே. கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர், கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர். ஒருவராய் அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள். அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது.
மகிமையின் ராஜாவே
உம்மை துதிக்கிறமையா. ஹல்லேலூயா. ஏழு நட்சத்திரங்களை கரங்கள் ஏந்தியவரான், ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவி வருகிறவர். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்த. ஹல்லேலூயா. ரீமன் குரோலோ ரோபோ குரோபோ சிகலவன் தரணமங்கரா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சோதரம், சோதரம், சோதரம். ஹல்லேலூயா.